Claro, pero yo di Arur, pero yo di Tani, pero Karune Arur, pero yo di அன்பு கண்மணிகளுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை போன வகுப்புல அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது அதனால நம்ம வந்து அடுத்தது பார்க்க போலாம். இன்னைக்கு இன்னைக்கு என் கூட சொல்லும் பொழுது மகாமந்திரத்தையும் சொல்லணும். அடுத்து வந்து நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது அதோட அருட்பெருஞ்சோதி அகவல்ல முதல் இரண்டு வரிகளை நம்ம இன்னைக்கு படிக்கலாம். முதல்ல வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னா என்ன, அதோட சிறப்பு என்ன, அதை பத்தி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அகவல படிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அகவலோட சிறப்பு அப்படின்னா என்ன, அதை பத்தி எல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றேன். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே இந்த யுகத்தே இறைவனால் வருவிக்க வந்தவர்தாம் ராமலிங்க பெருமானார். அகம்னா உள்ளம், உள்ள நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற உள்ளம். புறம்னா வெளி. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், உலக மக்கள் எல்லோரும் அறிவெல்லாம் உண்மை அறிவு தெரியாம உண்மை தெரியாம சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே. பரத்தைனா இறைவனை, இறைவனை உணர்தல், அந்த உணர்ந்து அது மகிழ்ந்திடுதற்கென்றே. அதற்காகத்தான் இந்த யுகத்தே இறைவனால் வருவிக்க வந்தவர்தாம் ராமலிங்க பெருமானார் வள்ளலார். இறைவனால் வருவிக்க உற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் இறைவனை பற்றிய உண்மையையும், வள்ளலார் வந்து இறைவனை அவர்னா என்ன அப்படிங்கிற உண்மையையும், இறை அருளை பெறுவதற்குரிய உண்மை வழியையும், அந்த கடவுள் இறைவன் அருளை வந்து நமக்கு அருள் எப்படி நமக்கு கிடைக்கும், நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற உண்மையான வழி, அதையும் மனிதன் முடிவாக அடைய வேண்டிய உண்மை நிலையையும், நம்ம மனிதர்களா பிறந்திருக்கிற எல்லாரும் வந்து இந்த மனித பிறவியோட நோக்கம் என்ன, உண்மையான நம்ம இந்த இந்த பிறவி எடுத்திருந்து நம்ம என்ன முடிவாக அடைய வேண்டிய உண்மை நிலை, இந்த பிறவியில நம்ம என்ன அடையணும், என்ன நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும், உண்மையான இது நிலையையும் தாம் அருளிய திருவருட்பாவில் அழகிய செந்தமிழில் இனிய எளிய நடையில் கருத்தாளம் கொண்ட 6000 பாடல்களுக்கு மேல் 6 திருமுறைகளாக பாடி அருளியுள்ளார். சோ வள்ளலார் திருவருட்பிரகாசர், வள்ளலார் வந்து இறைவன், இறைவன் தான் அவரை வருவித்தார், வருவிக்க உற்ற வள்ளற்பெருமான் இறைவன். இறைவன்னா என்ன, அவரோட அவரை பத்தின உண்மையையும் அவரை அவரோட அருளை எப்படி பெறுவது அப்படிங்கிற உண்மை வழியையும் நம்ம மனிதர்கள் வந்து அடைய வேண்டிய உண்மை நிலை இதையெல்லாம் வந்து திருவருட்பால நல்ல இனிமையா எளியனா சிம்பிளா நமக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிற நடையில நல்ல செந்தமிழ்ல கருத்தாளம் நல்ல ஒரு டீப்பான மீனிங் கொண்ட 6000 பாடல்களுக்கு மேல 6 திருமுறைகளா நமக்கு பாடி அருளியுள்ளார். அந்த திருமுறை 6 திருமுறையிலையும் சிறந்தது அப்படின்னா 6ஆம் திருமுறை. அந்த ஆறாம் திருமுறையிலையும் சிறந்தது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அகவல். திருவருட்பா ஒரு ஞான உடம்பு, திருவருட்பா அப்படிங்கறத ஒரு உடம்பு, ஞான உடம்புன்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு உடம்புல எது முக்கியமானது? தலை. அந்த மாதிரி தலைமா உடம்புக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி திருவருட்பாவாகிய உடம்புக்கு ஆறாம் திருமுறை அதுதான் வந்து தலை போல, உடம்புக்கு தலை போல முக்கியமான ஒன்று. அம்முகத்தின் கண், ஒரு முகத்துக்கு எது முகத்துல நம்ம பாடியில தலை முக்கியமானது. அடுத்து அந்த தலையில எது முக்கியமானது? கண்கள். அந்த மாதிரி நமக்கு வந்து அருட்பெருஞ்சோதி அகவல், நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த அகவல் வந்து ஆறாம் திருமுறையில ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அகவல் சிறப்பு வாய்ந்தது. அந்த கண்ணிலையும் நம்ம கண்கள்லயும் எது முக்கியம் உள்ள? மணி, கண் மணி உள்ள இருக்குல்ல, அந்த மாதிரி மகா மந்திரம் முக்கியம். சோ நம்ம அந்த மகா மந்திரத்தை படிச்சிருக்கோம், அது டெய்லியும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், காலையிலையும் இரவும் மற்றும் டைம் கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளையும் வாய்விட்டும் சொல்லி அதை நம்ம உணர்ந்து உள்ள நம்ம மனசுக்குள்ளே உள்கொணர்ந்து வந்துட்டு இருக்கோம். அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை 1000 முறை ஓதுவது அருட்பெருஞ்சோதி அகவல். இந்த இப்ப பாக்குறோம் இல்லையா, இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல இந்த மகா மந்திரம், அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் 1000 முறை 1000 டைம்ஸ் சொல்லப்படுது. அப்புறம் அருட்பெருஞ்சோதி அகவல்னு சொல்றோம். முதல்ல இந்த வார்த்தை அகவல் அப்படின்னா என்ன? அகவல்ங்கிற வார்த்தை வந்து என்னன்னா மயிலின் ஓசை. பீகாக் இருக்கு இல்லையா, இந்த மயிலோட ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பேர், ஒரு காகம் கரையும் அந்த மாதிரி, கிளி ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு மாதிரி. சோ மயிலோட ஓசைதான் அகவல் அப்படின்னு, அகவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மயில் அதோட ஓசையத்தான் சொல்லுவோம். அப்படி வந்து வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் இணைந்த அனுபவத்தினை அகவல் பாடலாக இயற்றி அருளியுள்ளார். நமக்கு வந்து இந்த வள்ளலார் வந்து ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இணைந்த அனுபவம் வேண்டிக்கிறார்ல, விண்ணப்பிக்கிறார்ல, இறைவனை என்ன உன்னோட சேர்த்திக்கோ இது பண்ணி, அந்த அந்த இணைந்த அனுபவத்தினை வந்து அனுபவத்தை அகவல் பாடலா, இந்த அகவல் பாடல் எல்லாம் வந்து அந்த அனுபவத்தை தான் பாடலா இயற்றி அருளியுள்ளார். இறைவன் வள்ளலாரை ஆட்கொண்ட தன்னுடன் இணைந்த அனுபவம். திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்த 1596 வரிகள் கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவல் சன்மார்க்கத்தின் வேதமாக நாடியாக போற்றப்பட்டு வருகின்றது. இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல மொத்தம் எத்தனை அடிகள் வரிகள் இருக்குன்னா 1596 1596 இவ்வளவு வரிகள் அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கு. இது வந்து நம்ம வள்ளல் பெருமானே திருவாய் மலர்ந்து அருளியது. அவ்வளவு வேதமா நம்ம சன்மார்க்கத்துக்கு வேதமா இருக்கிறது இந்த அகவல் தான். இவ்வளவு பெருமை மிக்க இந்த அகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அருட்பாவின் சாராம்சம் திரு அகவல் தான். திரு அருட்பா வள்ளலார் கொடுத்ததோட ஸ்தாராம்சம் முக்கியமான இது எல்லாம் திரு அகவல். இந்த அகவல்ல எல்லாம் வந்துடும். புராண இதிகாச கருத்துகள் அணுவளவும் இல்லாமல் விஞ்ஞான கருத்துக்களை இம்மியும் விடாது திருவாய் மலர்ந்ததாகும். அகவல் உரை காண்பது கல்வி அறிவினால் மட்டும் இயலாது. இப்பேற்பட்ட இந்த அருட்பெருஞ்சோதி அகவலோட விளக்கம் உரை அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம ஸ்கூல்ல படிச்ச இல்ல மத்தபடி நிறைய புக்ஸ் படிச்சு இல்ல பெரியவங்க கிட்ட அந்த ஒரு கல்வி அறிவினால மட்டும் நம்ம வந்து அதோட விளக்கத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. படிப்பறிவு பார்த்திக்கிணறு தாண்டியதாகவே முடியும். நம்ம படிச்சு பெரிய கிராஜுவேட் ஒரு இதெல்லாம் ஆனது அப்படி இருந்ததெல்லாம் வந்து பாரிக்கிணறு தாண்டியதாகத்தான் இருக்கு. இந்த அகவல் உரை அதோட விளக்கம் வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கல்வி அறிவு மட்டும் போதாது. வள்ளல் பெருமானின் அருள் துணை இன்றி அகவலை தீண்ட முடியாது. வள்ளல் பெருமானாரோட அருள் துணை இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தாதான் இந்த அகவல் நம்ம இப்ப உங்க குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட துணை அருள் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த அகவலை ஆரம்பிக்க போறோம். அவரோட துணை இல்லாம இதை தீண்ட முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையான பகுதிகள் உள்ளதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அருமையான அனுபவ அறிவு இல்லாமல் நெருங்க முடியாத பகுதிகளும் மிக மிக உள்ளன. சிம்பிளா ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கிற பகுதியும் நிறைய இருக்கு. ஆழமான கருத்துக்கள் கொண்ட வரிகளும் நிறைய இருக்கு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அன்பழகி 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 அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை துதிக்கும் வகையில் 1596 அடிகளை கொண்ட ஒரே பாடலாகும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். இந்த அகவல்ல நான் சொல்லியிருக்கேன் மொத்தம் எவ்வளவு அடிகள் இருக்குன்னா 1596 அடிகள் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரே பாடலா அமைஞ்சிருக்கு. எல்லாம் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை துதிக்கும் வகையில எல்லா பாட்டும் இருக்கு. வள்ளலார் தமது தெய்வ திருக்கரத்தினால் ஒரே இரவில் எழுதியதாக கூறுவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை 4 முறை விழித்து ஆரம்பிக்கப்படும் அகவல் அதே போல் முடிவிலும் 4 முறை விழித்து முடிக்கப்படுகிறது. இந்த அகவல் ஸ்டார்டிங்ல ஆரம்பம் 4-2 வரிகள் வந்து 4 முறை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விழித்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த அகவல். அதே மாதிரி கடைசி 2 வரிகள்ல 4 முறையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விழித்து முடிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சிறப்பா அமைஞ்சிருக்கு. உயிரெழுத்துக்கள் 12 அகர வரிசையில் முதலில் தொடங்கப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் தெரியும் இல்லையா உங்களுக்கு, வர்ற அந்த அகர வரிசையில ஃபர்ஸ்ட் வரி வந்து ஆல தொடங்கி இருக்கும், அடுத்தது வந்து ஆ, அந்த மாதிரி அந்த முறை அந்த அகர வரிசையில ஒரு ஒரு தொடங்கப்பட்டு அமைச்சிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12 அகர வரிசையில் முதலில் தொடங்கப்படுகிறது. இறைவனை அருட்பெருஞ்சோதி என அழைத்த வள்ளலார் இந்த அகவலில் பொருளே சிவமே சிவபதியே குருவே தாயே தந்தையே துணையே நட்பே உறவே சத்தே சித்தே இன்பே மணியே மந்திரமே இப்படி வந்து செஞ்சுடரே கனலே என்றெல்லாம் அழைத்து ஆனந்தமடைந்து முடிவாக ஆரம்பித்தது போன்றே அருட்பெருஞ்சோதி என்று அழைத்து முடிக்கின்றார். இந்த அகவல்ல வள்ளலார் வந்து இப்படியெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு, பொருளே சிவமே இன்னும் பலவாறெல்லாம் சொல்லி தாயே தந்தையே இந்த மாதிரி எல்லாம் நீங்க படிக்கல தெரிஞ்சுக்குவீங்க. இப்படி எல்லாம் அதை சொல்லும் பொழுது நீங்களே என்ன உணர்ந்திருக்கிறீங்கன்னு நீங்க வரப்போற வகுப்புல தெரிஞ்சுக்குவீங்க. இப்படி எல்லாம் நம்ம அப்படியே உள்ள போயிடணும் அந்த மாதிரி இருக்கும். பிரார்த்தனை மட்டுமின்றி தனது அருள் அனுபவங்களையும் இந்த அகவலில் வெளிப்படுத்துகின்றார். பிரார்த்தனை மட்டுமில்ல, வள்ளலார் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறது மட்டுமில்ல, அவருக்கு ஏற்பட்ட அருள் அனுபவத்தையும் இந்த அகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு புரியுற மாதிரி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அருள் ஆனது கடவுளிடமிருந்து அடைவது. அருள்ங்கிறது என்ன, கடவுளோட தயவு தானே, அவர் கொடுக்கறது தானே. எனவேதான் இறைவன் தனக்கு அருட்பெருஞ்சோதியை அளித்ததாக வள்ளலார் கூறுகிறார். இந்த அருளாகிய பெருஞ்சோதியை உடைய ஆண்டவரைத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வள்ளல் பெருமான் அழைக்கின்றார். இவ்வளவு சிறப்புகளை உடைய இத்திரு அகவலை ஒவ்வொருவரும் படித்து உணர்ந்து இறைத்தன்மையில் கலப்பது சிறப்பாகும். சோ இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு நம்ம அவரோட அருள் துணை. துணை இல்லாம நமக்கு வந்து இந்த இதே அகவலை படிக்கிறக்கே நம்மளால முடியாது. அவர் துணை இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆண்டவர் வல்லற் பெருமானின் அருள் துணை கொண்டு நாம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை முதல் இரண்டு அடிகளை இன்று தொடங்குவோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி, இதுதான் முதல் இரண்டு வரிகள். நாம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1596 இன்று தொடங்கி வரும் ஒவ்வொரு வகுப்பிலும் இரண்டு அடிகளாக சொல்லி பழகுவோம். அதுக்கப்புறம் பின்னாடி இப்ப வந்து நம்ம நீங்க குழந்தைங்களா இருக்கிறதுனால சொல்லி பழகுவோம், பின்னாடி அதனோட பொருள் உணர்ந்து கொள்ளலாம். இப்ப வந்து நான் ஒரு ஒருத்தர் பேரா கூப்பிடுவேன். சிற்றவர் அனைவரும் நிதானமாக அவசரமின்றி தெளிவா மகா மந்திரத்தை கூறவும். பின்னர் அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் இரண்டையும் நிதானமாக கூறவும். ஒரு ஒருத்தர் பேரா நான் அழைக்கிற மகாமந்திரம் அகவல் கூட சொல்லுங்க. அன்பழகி
சௌந்தர்யலஹரி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
சௌந்தர்யலஹரி
வணக்கம் அம்மா.
வணக்கம் சௌந்தர்யலஹரி. மகாமந்திரத்தை பொறுமையா சொல்லுங்க.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றிமா, நன்றி. அருட்பெருஞ்சோதி அகவல் சௌந்தர்யலஹரி.
ஆமா,
அருட்பெருஞ்சோதி அகவல்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்த அகவல் புரிஞ்சுதுங்களா? நான்கு முறை அருட்பெருஞ்சோதின்னு சொல்றோம். அத சொல்லுங்க, அருட்பெருஞ்சோதி அகவல்னு சொல்லி நான்கு முறை நீங்க அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுங்க.
அருட்பெருஞ்சோதி அகவல் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
அன்பழகா. அடுத்த அளவுக்கு
ரித்திகா.
ஹலோ ரித்திகா, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? மகாமந்திரம் சொல்லுங்க, பொறுமையா நிதானமா தெளிவா சொல்லுங்க.
அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி.
நன்றிமா, நன்றி. அருட்பெருஞ்சோதி அகவல் நான் சொல்லி கொடுத்தது கவனிச்சீங்கல்ல, இதுல வந்து தனிப்பெரும் கருணை சொல்லாம நாலு முறை அருட்பெருஞ்சோதி சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அகவல்னு சொல்லி நாலு முறை அருட்பெருஞ்சோதின்னு திரும்ப சொல்லுங்க. சரியா சொல்லுங்கம்மா.
அருள் பெரும் ஜோதி அகவல் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி.
அன்பழகி
கூப்பிடுறாங்க. வருஷா விஷாகினி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
மகாமந்திரம் சொல்லுங்க, நிதானமா சொல்லுங்க.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
சரி, நான் சொல்றத திரும்ப சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேனோ அத திரும்ப சொல்லுங்க, அவசரமே கிடையாது, பொறுமையா சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அகவல்
அருட்பெரும் ஜோதி அகவல்
அருட்பெருஞ்சோதி
அருட்பெரும் ஜோதி
அருட்பெருஞ்சோதி
அருட்பெரும் ஜோதி
அருட்பெருஞ்சோதி
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 அருட்பெருஞ்சோதி.
நன்றிமா, நல்லது. மிஷாலினி இருக்காங்களா?
இருக்காங்க.
மிஷாலினி
சொல்லுங்கம்மா.
மகாமந்திரத்தை நிதானமா தெளிவா சொல்லுங்க.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நல்லதுமா, நல்லது. நான் சொல்றது திரும்ப சொல்றீங்களா? அருட்பெரும் ஜோதி அகவல்,
அருட்பெரும் ஜோதி அகவல்,
அருட்பெரும் ஜோதி,
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 அருட்பெரும் ஜோதி.
சிறப்பு மா, சிறப்பு. வெண்முகில் மகாமந்திரத்தை நிதானமா தெளிவா சொல்லுங்க.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
அருமை. அருட்பெரும் ஜோதி அகவல் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்லி கொடுக்கட்டுமா, நீங்களே சொல்றீங்களா?
சொல்றேன்.
நாலு முறை அருட்பெரும் ஜோதி சொல்லணும். அருட்பெரும் ஜோதி அகவல்னு சொல்லி நான்கு முறை அருட்பெரும் ஜோதி சொல்லணும். சரியா?
அருட்பெரும் ஜோதி அகவல், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
சிறப்பு, சிறப்பு. வெண்முகள் இல்லையா? இருக்காங்களா?
இல்ல.
சரி, அடுத்து அன்பழகி.
அவ்வளவுதாங்க?
அவ்வளவுதான் இருக்காங்களா?
அம்மா நம்ம சொல்ல முடியுமா?
சௌந்தர்ய லகரி அருட்பெருஞ்சோதி அகவல் திரும்ப சொல்லுங்க.
அருட்பெருஞ்சோதி அகவல், அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி.
சிறப்பு. நல்லா சொன்னீங்க. ஆசிரியர் நினைச்சு
வள்ளலாருடைய தாய் தந்தையர்கள் பற்றியும் அவருடைய அந்த வளர்ச்சியிலே வந்து சென்ற பாடத்திலே பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவருக்கு மாணவராக அமைந்தது பற்றியும் சென்ற பாடத்திலே சொன்னோம். அதாவது இந்த வேலாயுத முதலியார் என்ற மூன்று மொழிகளிலே முதுகலை பட்டம் பெற்ற பேராசிரியர் அவர், கல்லூரி பேராசிரியர். அவரும் வந்து வள்ளலாருக்கு மாணவராக, சிஷியராக தன்னை ஆட்படுத்தி கொண்டதை பற்றி சென்ற பாடத்திலே பார்த்தோம். இவ்வாறாக வள்ளலாருடைய அந்த புகழ் எங்கும் பரவியது. பெரியவர்களும் பேரறிஞர்களும் சமயவாதிகளும் புலவர்களும் பண்டிதர்களும் அவரிடம் வந்து பல கருத்துக்களை கேட்டு தெளிவு பெற்றார். அப்படிப்பட்ட பேரறிவு பெற்று அருளறிவு பெற்று விளக்கினார் வள்ளலார். அவர் சிறு வயதில் இருந்தே இறைவனை பாடி பணிந்து அந்த அருள் இன்பத்திலே திளைத்துக் கொண்டிருந்தவர். அப்படியே திளைத்துக் கொண்டு அந்த வாழ்நாளை ஓட்டிக் கொண்டு வந்தவர். இந்த நிலையிலே அந்த வயது வளர்கிறது, அந்த திருமண வயது வந்துவிட்டது. அப்படி வரும் பொழுது சுற்றத்தாய், அண்ணன், அண்ணி மற்றும் சுற்றத்தார்கள் எல்லோரும் இந்த ராமலிங்க அடிகளாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். அப்பொழுது வள்ளலார், எனக்கு இந்த இல்லற இன்பத்திலே விருப்பமில்லை, நாட்டமில்லை என்றும், திருமணம் வேண்டாம் என்றும் அவர்களிடம் மறுத்து கூறினார். இருந்தாலும் அவர்கள் கேட்டபாடில்லை, திருமணம் செஞ்சிருந்தா அப்படின்னு வள்ளலாரை வற்புறுத்தினார்கள். சில அருளாளர்களை கொண்டோம், மதிக்கின்ற சாமிகள்மாகவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்த செய்தார். இந்த நிலைகளிலே எல்லாம் வள்ளலார் அப்பா அமைதி அடைச்சிட்டார். சரி, இறைவன் செயல் எது நடக்கணுமா நடக்கட்டும் அப்படின்னு இருந்தார். ஆகையினால தனது இரண்டாவது அக்காள், அதாவது மூத்த அக்காளுக்கும் அடுத்த அக்காள், அவங்க அந்த உண்ணாமுலை அம்மையார் என்பதுதான் இரண்டாவது. நமது பாடத்துல உண்ணாமலைன்னு இருக்கு, அதை திருத்திக்கலாம், உண்ணாமுலை. உண்ணாமுலை அம்மாளுடைய மகள் தனக்கோடி என்ற பெண் இருந்தது அவங்களுக்கு, இரண்டாவது அக்காளுக்கு. இளைய அக்காளுடைய மகள் தனக்கோடி. அந்த தனக்கோடியை ராமலிங்க அடிகளுக்கு மனம் செய்து கொடுப்பதாக எல்லோரும் ஏற்பாடு செஞ்சு திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்தவர்கிட்ட எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு நடக்கிறது மாதிரி சடங்குகள் எல்லாம் நடந்தது. ஆனால் வள்ளலாருக்கு அந்த உடல் உறவு, அந்த உடல் இன்பம், சிற்றின்பம், அதிலே நாட்டம் இல்லை. ஏன்னா பள்ளி படிப்புல எப்படி சின்ன பிள்ளையில இருந்த நாட்டம் இல்லையோ, அதுபோல இந்த இல்லற இன்பம் அடைவதிலேயும் வள்ளலாருக்கு நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை. ஆனா தனக்கோடி அம்மாளுக்கு அந்த இல்லற இன்பத்திலே நாட்டம் இருந்து, ஆகையினால இவர் பலமுறை இருந்து பார்த்தோம். ஆனா அந்த ராமலிங்க அடிகளுக்கு இல்லற வாழ்விலே நாட்டம் இல்லாததுனாலே சிறிது காலம் இருந்து பார்த்தார். பார்த்து விட்டு தனது தாய் வீட்டுக்கே சென்று விட்டார்கள். இதுதான் அவருடைய திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில அவருடைய சுற்றத்தாரும் மற்றவர்களும் வற்புறுத்த திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்தது தனது அக்காள் மகள், அக்காள் அந்த உண்ணாமுலை அம்மையார் என்பதனுடைய மகள் தனக்கோடு. இந்த தனக்கோடி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இல்லற வாழ்விலே நாட்டம் இல்லாததினாலே அந்த தனக்கோடி அம்மாளுக்கு சிறிது காலம் இருந்து பார்த்து விட்டு தனக்கு ஒத்து வராத நிலையிலே இங்கு இருப்பதுக்கு பட்டியாம அவங்க தாய் வீடு போயிட்டாங்க. ஆனால் வள்ளலார் ஒரு துறவியாக இன்னும் போயிடல. அந்த இல்லற இன்பத்தில் அவருக்கு நாட்டம் இல்லையே தவிர அந்த இல்லற வாழ்க்கையிலே எல்லாரோடவும் இணைந்துதான் இருந்தார். ஏன்னா அதுக்கு சான்று என்னன்னா 35 ஆண்டு காலம் சென்னையில தாய், அண்ணன், அண்ணி, மற்ற அக்காள் இவர்களோடெல்லாம் இணைந்துதான் வாழ்கிறார், இணைந்துதான் வாழ்கிறார். ஆகையினால ஐயா இல்லறத்துக்கு விரோதம் அல்ல, அந்த சிற்றின்பத்திலே அவருக்கு நாட்டம் இல்லை. ஏன் நினைத்துக் கொண்டிருந்ததினாலே அந்த சிற்றின்ப நாட்டம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சாரதா தேவி அமைப்பது போல வள்ளலாருக்கு அந்த துணை அமையவில்லை, அமையவில்லை. ஆகையினால அவங்க போயிட்டார். அவ்வளவுதானே தவிர வள்ளலார் அதை ஏற்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. அந்த நிலையிலேயே இல்லறத்திலேயே தான் இருந்தார்கள். இல்லற பணியில ஒவ்வொரு நாளும் வந்து எங்க போனாலும் இரவு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் அந்த வரலாற்று குறிப்பில இருக்கு. ஆகையினால அந்த 35 ஆண்டு காலம் வரையும் அவர் அந்த குடும்பத்திலேயே தான் இருந்து கொண்டிருந்தார். அதனால அதற்கு பிறகுதான் தாய் தவறிடுறாங்க, பிறந்துடுறாங்க. தாய் இறந்த பிறகுதான் சென்னையை விட்டு புறப்படுறாங்க. சென்னையை விட்டு புறப்பட்டு தலையாத்திரை போறதுன்னு அந்த கால மரபிலே இருந்தது. அப்படி கிளம்பி சென்னையிலேருந்து வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து சிதம்பரம், சீர்காழி, வெத்தீஸ்வரன் கோயில், இப்படி ஒரு இதா போயிட்டு வந்து கடைசியா அவங்க கருங்குழிக்கு வந்து சேருறாங்க. அதனால அதையெல்லாம் அடுத்த பாடத்துல கருங்குழிக்கு வந்து சேர்ந்தது பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இந்த பாடத்தில நாம் தெரிந்து கொள்வது, அவர் சிறுவயதிலிருந்து அருள்நாட்டம் உடையவராக இருந்தார். படிப்பிலே அவருக்கு இறைவன் எல்லா அறிவையும் கொடுத்தார், ஓதாமல் உணர்த்தினார். பாத்தியார் சொல்லி கொடுக்காமையா எல்லாத்தையும் படித்தார். அதனால அந்த அருளிலேயே அவர் திளைத்திருந்தார். அதனால சாதாரண மனிதர் போல அந்த உடல் வேட்கையிலே சிற்றம்பத்திலே அவருக்கு நாட்டம் இல்லாது இருந்தது. ஆனா உலக சடங்குகளை ஏற்பது போல அவரும் அந்த திருமணத்தை ஏற்றார். அப்படியே அதிலையும் வாழ்ந்தார். அதன் பிறகு அந்த தனக்கோடி அம்மாள் தன் தாய் வீட்டிற்கே சென்று விட்டார்கள். ஆனால் தான் அந்த தாயோடவும் அண்ணனோடவும் அண்ணியர்களோடவும் மற்ற சுற்றத்தார்களோடவும் அவர் இல்லறத்திலே தான் இருந்து கொண்டிருந்தார் என்பதை நினைவில் கொடுத்தோம். ஆகையினால இப்ப இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டது பெருமான் இந்த வள்ளலார் ராமலிங்க அடிகள் திருமணம் செய்து கொண்டார் என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாமியாரா போயிட்டு காய் விட்டு கட்டிக்கிட்டு இல்லறத்தை விட்டு தனியா போய் என்ற நிலையெல்லாம் அந்த காலத்து இருந்தது. அப்படி இல்லாம அவர் இல்லத்திலேயே இருந்தார், திருமணம் செய்து கொண்டார், தாய் தந்தையோடும் மற்றவர்களோடவும் வாழ்ந்தார். அப்படி ஒரு 35 ஆண்டு காலம் அவர் அந்த குடும்ப சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருந்தார் என்பதை நாம் இந்த வரலாற்று நிறைவுகளிலே மனதிலே இருத்திக்கொள்ள வேண்டும். அதுதான் இதுல முக்கியமான ஒன்று. அதனால வரலாற்றுல சில இடத்துல குறிப்பில சொல்லும் பொழுது கூட இந்த திருமணத்தையே அப்படியே மறைச்சிருவான். அது ஒண்ணு அப்படி மறைக்க வேண்டிய பொருள் அல்ல. ஆகையினால வள்ளலார் திருமணம் செய்து கொண்டார். அவர் பெண்ணுக்கு விரோதமானவர் அல்ல, பெண்களை எல்லாம் போற்றுபவர் தான். ஆகையினாலதான் பெண்ணுக்கு சில நிறைய உரிமைகளை எல்லாம் பின்னால அந்த பல பகுதிகளிலே உபதேசத்தை எல்லாம் வருது. பெண்கள் எல்லாம் கணவன் இருந்தால் தாலி இருக்க கூடாதுன்னு கூட சொல்ற, இந்த பூ பொட்டு எல்லாம் எடுக்க வேண்டாம், அது அவங்க அம்மா அப்பா வச்சு அழகு வந்தது இந்த பூவும் பொட்டும், அதனால கணவன் இருந்ததுனாலே அந்த பூவையும் பொட்டையும் எடுத்து அமங்கல கோலமாக படுத்த வேண்டியதில்லை பெண்கள் எந்த நிலைக்கெல்லாம் வள்ளலார் பெண்ணுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர், பெண்களுக்கு வழிபாட்டில் சமூகமை கொடுத்தவர். எனவே உடனே சொன்னா அவர் வந்து பெண்ணுக்கு விரோதமானவர் கைவிடக்கூடாது. ஆகையினால பெண்களோடு வாழ்வதற்கு இணைந்திருப்பதற்கு அவர்களுக்கு நிறைய அந்த சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதிலே எல்லாம் வள்ளலார் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருந்தார். அதனால அவருடைய திருமண வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இதை நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். அந்த 35 ஆண்டு காலம் அந்த இல்லறத்திலே இருந்தார் என்பதை உங்களுக்கு கோடிட்டு காட்டுவதும், ஒவ்வொரு நாள் இரவும் அவர் வீட்டுல வந்து சாப்பிட்டு படுக்கிறது, அதுல வரலாற்றுல நிறைய அதுக்கு வேற நிறைய இதெல்லாம் இருக்கு. அப்படி சாப்பாடு நேராய் கொடுக்கறதுக்காக அருள் அம்மை வந்து சாப்பாடு கொடுத்ததா கூட ஒரு வரலாறு இருக்கு, அது பாடல்லையும் அவர் பதிவு செய்யறார். அதனால அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு நாளும் இரவும் எந்த கோயில்ல எங்கெல்லாம் போய் பாடி தெரிந்து பத்தி பரவசத்திலே அங்கு திளைத்திருந்தாலும் இரவு வீட்டுக்கு வந்துடுற பழக்கம் வச்சிருந்தாரு அப்படிங்கறதும் தெரியுது. அதனால இப்படி எல்லாம் அவர் இல்லறத்திலே தான் இருந்தார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த திருமண வாழ்வு இந்த நிலையிலே அவருக்கு இருந்தது. பிறகு அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருக்கும் பொழுது நிறைய அறிஞர்கள் நிறைய பாடல்களை எல்லாம் நிறைய பாடியிருக்கிறாங்க. அவருடைய அந்த அறிவு வெளிப்பாடு மிக பிரகாசமாக எங்கும் விளங்கி எல்லா அறிஞர்களும் வந்து சூழ்ந்து அவரிடம் இருந்து அந்த அருள் அனுபவத்தை, அருள் நிலையை, அருள் விளக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதுதான் இந்த ஐந்தாவது பாடம். அதனால நான் உங்களுக்கு அதிகமா இதுல போகாம கொடுத்து வச்சேன். இப்ப என்ன அடிகளார் முதல்ல திருமணம் வேண்டாம் என்று மறுத்தார். பிறகு சுற்றத்தாரும் பெரியவர்களும் வற்புறுத்த அதற்கு இசைந்தார். திருமணம் ஆனது. ஆனாலும் திருமணமாகிய அந்த பெண்ணை திருமண வாழ்வை விருக்கவில்லை. இல்லற இன்பத்திலே அவருக்கு நாட்டமில்லை. அந்த உடலுறவு இன்பத்திலே நாட்டமில்லை. எனவே இந்த நிலையில அந்த தனக்கோடி அம்மாளுக்கு அவருடன் இருந்து வாழ்வதற்கு ஒத்து போகல. ஆகையினால அவங்களாக அவங்க தாய் வீடு போயிட்டாங்க. ஆனாலும் வள்ளலார் சென்னையிலே அந்த வீட்டிலேதான் இருந்தார் என்பதை நாம் இந்த வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மற்றவர்கள் எல்லாம் ஒரு சில ஐயங்களை எழுப்பி கேட்கின்ற ஒரு இடம். ஆகையினாலதான் இந்த பகுதிய மாணவர்களும் கொடுத்து இதை தெளிவுபடுத்தணும். பின்னாலே யாரும் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பகுதியை நான் இந்த திருமணம் இந்த ஐந்தாவது பாடப்பகுதி எடுத்துக்கொண்டேன். இவைகளிலே உங்களுக்கு ஒன்னும் பெரிய ஐயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இதுல நீங்க ஒரு குறிப்பா தெரிவிக்க வேண்டியது வள்ளலாருக்கு திருமணம் நடந்தது. அவங்க திருமணம் நடந்த அந்த அம்மாவுடைய பேரு தனக்கோடி. தனக்கோடி அம்மா தனக்கோடி அம்மையா. அவங்க யாரு? தனது சொந்த அக்கா மகளா. சின்னக்காருடைய அந்த உண்ணாமலை என்பவர்களுடைய மகள் தான் தனக்கோடி அம்மையார். அந்த தனக்கோடி அம்மையார் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பிரிந்து போன பிறகும் இவர் குடும்பத்திலேயே இல்லற அம்மா நல்லறத்திலேயே குடும்பத்திலேயே 35 ஆண்டு காலம் பயணித்தார்கள். அப்பொழுது இறைவனை விடாது துதித்து சிந்தித்து நிறைய அருள் அனுபவங்களை பெற்றார். அதுல நிறைய பாடல்கள் இப்ப பாடின பொழுதெல்லாம் சமய மதத்தை பாடினது மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவர் முழு முதல் பொருளையே எதை பாடினாலும் முழு முதல் பொருளையே அந்த அருட்பெருஞ்சோதியவே முழுமையாக கொண்டுதான் எல்லா பாடல்களையும் நான் பாடினேன் என்று பின்னாரே பதிவு செய்கிறார். நான் அந்த அருட்பெருஞ்சோதி சாயராகத்தான் பார்த்தேனே தவிர வேறொன்றும் நான் கலப்பறியேன் என்று கூறுவார். எனவே எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல மதிக்கின்ற போற்றுகின்ற வள்ளல் பெருமான் யாருதான் மனம் நோக செய்ய மாட்டார். அந்த நிலையிலே அந்த முறையிலேயே அந்த அருள் இன்பத்தை அவர் பெற்று திகழ்ந்தார் என்பதை இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். அதனால இதுல அடுத்தது ஒரு பாடல் நம்ம வச்சிருக்கோம். இந்த பாடலுக்கு முன்ன கேள்வி பதில் இத பத்தி இந்த பாடத்தை பத்தி சொல்லிட்டு போயிருவோமா? இல்ல
யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இந்த பாடப்பகுதியில் ஏதாவது கேள்வி இருக்கா?
அன்பழகி யாருக்கும் இருக்கா?
யாரும் இல்லைங்கக்கா.
சரி,
யாருக்கும் கேள்வி
கேட்கிறேன். இப்ப வள்ளலார் திருமணம் செய்து கொண்டது, அந்த திருமணம் செய்து கொண்ட அம்மாவும் பேர் என்ன?
தனக்கோடி அம்மா.
வெரி குட், சரி, நல்லது. சரி, அது அந்த தனக்கோடி அம்மாள் யாரு?
அவங்களோட ரெண்டாவது அக்காவோட பிள்ளை.
ரெண்டாவது அக்காவோட அக்காள் மகள் தான். அக்காள் மகள். சரி, அவங்களுக்கு கணவனை ராமலிங்கடிகளை விட்டு பிரிந்த பிறகும் அவர் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாரு அந்த குடும்பத்தோட சொல்லுங்க? எவ்வளவு ஆண்டு காலம் தாய் இவங்களோட எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்னு சொன்னேன்? அது
முக்கியமானது.
35 ஆண்டு காலம் அந்த இளர வாழ்க்கையோடவே அந்த குடும்பத்தோடவே இசைந்து வாழ்ந்தார்கள் இசைந்து வாழ்ந்தார்கள். சரி, இவைகளை மட்டும் நீங்க இந்த நிலையில தெரிந்து கொண்டால் போதும். ஆகினால இந்த அருள் நீங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு இந்த வள்ளலார் பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு வந்த குழந்தைகளை மிக அறிவாற்றல் உள்ள குழந்தைகளா தான் இருக்கணும். ஏன்னா இவைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறது என்றால் அது பூர்வ புண்ணியம். பூர்வம், அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இருந்ததினாலே தான் வள்ளலாரை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், அந்தந்த பள்ளியில சேர்ந்து அதை அறிய வேண்டும் என்ற அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதனால நீங்கள் நல்ல அறிவாற்றல் உள்ள குழந்தைகள் தான். அதனால இப்ப பாடலுக்கு போவோம், பாடலை பார்ப்போம். இந்த பாடலை முதல்ல இயலா பார்ப்போம். அற்புதம் அற்புதமே சொல்லுங்க பாப்பா. அற்புதம் அற்புதமே,
அற்புதம்
அருள்,
அருள்
அருள்
அற்புதமே. முதல்ல அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. அற்புதம் அற்புதம்
அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே
அற்புதமே. அடுத்தது சிற்பதம் பொற்பதம்,
சிற்பதம் பொற்பதம்
சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பக கற்பத
கற்பத
நெஞ்சக பரிசு துறந்தது,
பரிசு துறந்தது
கற்ற பொய் நூல்கள், கணத்தே மறந்தது, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சரியா படிச்சுக்கிட்டே அத ராகதாளம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வேற விஷயம். அதனால இந்த பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு எந்த உங்களுக்கு என்ன மாதிரி பாடுறதுக்கு வருதோ அது மாதிரி பாடலாம். அது மாதிரி பாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னால உங்களுக்கு கருத்து தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். இதுலயே உங்களுக்கு சில வார்த்தைக்கு கருத்து தெரியலன்னா கேட்டுக்கிடலாம். இல்ல கருத்து தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணு இல்ல, நீங்க அந்த பாடுற அப்படியே லேசா உங்க இயல்புக்கு தகுந்தது மாதிரி பாடி பழகுங்க. எனக்கு ராகம் தெரியாது இருந்தாலும் நான் ஒரு மாதிரி சொல்றேன் உங்களுக்கு, அது மாதிரி நீங்க சொல்லி பழகலாம். நான் சொல்றேன் பாருங்க. அற்புதமே சொல்லி பாருங்க. அற்புதம் அற்புதமே,
அற்புதம்
பொற்பதம் சீரே திறந்தது, திருநாள் பிறந்தது, பிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பத நெஞ்சு கரிசு துறந்தது, கற்பத நெஞ்சு கரிசு துறந்தது,
கரிசு துறந்தது
கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது. படிச்சு நீங்களா உங்களோட விருப்பத்துக்கு பாடி பாருங்க. பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த அருள் குடிகொள்ளும், அதனுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாது, இதெல்லாம் எப்பயாவது சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும், பலனை கொடுக்கும், பக்குவத்தை விளைவிக்கும், விளைவிக்கும், அருளை துளக்கும், துவக்கம், துளக்கம், விளக்கம். அதனால இது மாதிரி ஒரு நாலு நாலு வரி ரெண்டு ரெண்டு வரி போட்டு வைங்க அந்த மைண்ட்ல, அறிவில போய் உட்காரட்டும், உட்கார்ந்தனா நல்லா இருக்கும். இப்ப அம்மா அருட்பெருஞ்சோதி அகவல் சொன்னாங்க, அகவலை பத்தி எல்லாம் நிறைய விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி எப்படி எல்லாம் அந்த அகவல்னா என்ன, அந்த அகவல்ங்கிற இது ஏன் அப்படி அந்த தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி, அந்த நான்கு முறை அந்த அருட்பெருஞ்சோதியை விடித்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால நீங்கள் இந்த வகையில பயன்பெற வேண்டும் என்பது எனது ஆவல். அதனால அடுத்த பகுதி அந்த ஆறாவது பாடம் நாம அதுல விரிவா பார்ப்போம். அதனால
குழந்தைங்க பாடுறாங்களான்னு
கேளுங்க. வேற ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க ஏதாவது எனக்கு சொல்லணும்னாலும் சொல்லலாம்.
குழந்தைங்க யாராவது வள்ளலார்
யாருக்காவது பாடல் பாட வேண்டியது இருக்கா? யாரும் பாடணும்னா ரேஸ் ஹேண்ட் பண்ணிட்டு பாடலாமா? யாரும் இல்லையா? சரிக்கா, யாரும் இல்லைங்கக்கா.
சரி ஐயா, நன்றிங்க ஐயா.
நன்றி, நன்றி. குழந்தைங்களுக்கு எல்லாம்
சிறுவர்கள்
அனைவரும் ஐயாக்கு நன்றி சொல்லுங்க.
நன்றிங்க ஐயா. நன்றியா.
அடுத்த சனிக்கிழமை கிளாஸ்ல நம்ம
ஆறாவது படத்தை